ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான அத்வைத வேதாந்த நூல். இதில் நம்ம வந்து 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம கடந்த வகுப்புகளில் 137 ஸ்லோகங்கள் பார்த்து நிறைவு செய்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 138வது ஸ்லோகம் தொடங்கலாம். ஸ்லோகம் 138. சோத்யே அபி யதி சோத்யம் சாத் தச் சோத்யே சோத்யதே மயா பரிகாரியம் தத சோத்யம் ந புனகா பிரதி சோத்யதாம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கேள்வியே மற்றொரு கேள்விக்கு உரியதாக இருந்தால் அந்த கேள்வியையும் நான் எழுப்புகிறேன், முதலில் அதற்கு பதில் அளிக்க வேண்டும். அதற்கு பதிலாக மீண்டும் எதிர்கேள்வி மட்டும் எழுப்பிக்கொண்டே போகக்கூடாது என்று பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அதாவது இப்போ தர்க்கவாதிகளுக்குள்ள வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் நடைமுறையில் இருக்கும். அப்போ வந்து இப்போ அத்வைத வேதாந்தம் ஒரு ஆழமான கருத்தை முன்னிறுத்துது அப்படின்னா அதுக்கான எதிர்கேள்விகளை வந்து தர்க்கவாதிகள் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த கேள்விக்கு அத்வைத வேதாந்தம் ஒரு பதிலை கொடுக்கும். கொடுத்துட்டு அடுத்த கேள்வி இவங்க கேட்டாங்கன்னா அவங்க பதில் கொடுக்கணும் இல்லையா. அவங்க பதில் கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு எதிர்கேள்வியை மீண்டும் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி போனால் அது ஒரு விவாதத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா விவாதத்துக்கு அது ஒழுங்கு இல்லை இல்லையா. விவாதம் பண்ணுறதுங்கிறது என்னென்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா எதிரில் இருக்கிறவங்க அதுக்கான பதிலை கொடுக்கணும், அப்புறம் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நான் அதுக்கான ஒரு பதிலை கொடுக்கணும். இப்படி நம்ம ரெண்டு பேர் கலந்துரையாடும் போது தான் அந்த தர்க்கம் வந்து நல்லாவும் இருக்கும், ஒரு ஆக்கப்பூர்வமான தர்க்கமாக மாறும், அறிவுபூர்வமான தர்க்கமாக இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் திருப்பி எதிர்கேள்வி ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அது வந்து தர்க்கவாதத்தில் ஒழுங்கு இல்லைன்னு பார்க்க முடியுது. அப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இரண்டு பேர் விவாதிக்கும் போது அது எப்படி விவாதிக்க வேண்டும் என்றும் இங்கே கற்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து மாயை எப்படி தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்னா, இப்போ வந்து மாயை எப்படி தோன்றியதுங்கிறதுக்கு அத்வைத வேதாந்தம் ஒரு ஆழமான உண்மைகளை நிரூபிக்கும். ஆனால் அந்த நிரூபணம் பண்ணுற விஷயங்களை சரியாக புரிஞ்சிக்காம உலகம் வந்து பாரமார்த்திய சத்தியம் என்று உங்கள் கருத்துப்படி எப்படி நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வியை கேட்டாலும் அது ஒரு குதர்க்கமான கேள்வியாகவும் மாறும், எதிர்கேள்வியாகவும் மாறும். அப்போ அந்த கேள்விக்கான பதில் வந்து சரியாக வராது. அப்போ இந்த இடத்துல தத் சோத்யே சோத்யதே மயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அந்த இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ உன் கேள்வியின் அடிப்படையையும் நான் ஆராய்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் வித்யாரண்யர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் அந்த கேள்வியினுடைய அடிப்படைத்தன்மையும் நான் ஆராய்கிறேன் என்ற அடிப்படையில் தான் அதுக்கு விளக்கம் கொடுப்பார். அப்போ அது எப்படின்னா, வேதாந்தத்தில் கேள்வியை மட்டும் இல்லை, கேள்வி எழும் முன்பு எண்ணத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு பார்க்க முடிகிறது. இப்போ பரிகாரியம் அப்படிங்கிற வார்த்தையும் வருது இந்த ஸ்லோகத்தில். பரிகாரியம்னா தீர்வு. நம்ம இதில் சொல்கிறோம் இல்லையா, பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஜோதிடத்துலலாம் பரிகாரம் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் அந்த பரிகாரியம்ங்கிற வார்த்தையை வந்து வித்யாரண்யர் போடுறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் உன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்து, அதற்கு பிறகுதான் அடுத்த கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க வித்யாரண்யர் போன்ற ஆசிரியர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த வரி. புனகா பிரதி சோத்யதாம். இந்த வரி என்ன சொல்லுதுன்னா, எதிர்வாதி ஒவ்வொரு பதிலுக்கும் மீண்டும் ஒரு புதிய கேள்வி கேட்டுக்கொண்டே போனால் விவாதம் ஒருபோதும் முடிவடையாது. ஆகவே ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அதன் பின்புதான் அடுத்த கட்டம் போக வேண்டும். இதுதான் தர்க்கவாதத்தின் நியாய மரபு என்று பார்க்க முடிகிறது என்று இந்த இடத்துல வித்யாரண்யர் கேள்விக்கான ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஏன் அப்படின்னா, வேதாந்தம் வந்து கேள்விகளை தவிர்ப்பது கிடையாது. யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு வேதாந்தத்தின் இடத்துல உண்மை இருக்கு. ஆனா முடிவில்லாத கேள்வி சங்கிலியை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு கேள்வி மேல இன்னொரு கேள்வி, இன்னொரு கேள்வி மேல இன்னொரு கேள்வின்னு அப்படியே பெரிய கேள்வி கேட்டு மடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மடத்தனமான கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறத வந்து வேதாந்தம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் அது ஞானத்துக்கு உதவாது என்று பார்க்க முடிகிறது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறான். இப்ப டாக்டர் அவனை பரிசோதனை பண்ணிட்டு உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்ப நோயாளி வந்து எப்படி எனக்கு காய்ச்சல் வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு கேட்கிறான். டாக்டர் வந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க, நீங்க என்ன மாதிரி வாழ்க்கை முறையில் இருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு இப்படி காய்ச்சல் வர்றதுக்கு என்ன காரணம், அவர் ஒரு கேள்வி கேட்டா. இவன் திருப்பி அவர்கிட்டயே காய்ச்சல் ஏன் வந்ததுன்னு திருப்பி ஒரு இவன் கேள்வியை திருப்பி கேட்டான்னா, அப்ப இது வந்து ஒரு தர்க்கமா போகாம தேவையற்ற கேள்வியாவே புரிதல் இல்லாமையே தொடங்கிட்டு அந்த கேள்வி முடிவடையாம போகும் இல்லையா. அப்ப இப்படி கேள்வி கேட்டால் சிகிச்சை ஒருபோதும் தொடங்காது என்பது போலத்தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு கேள்வியை வந்து டாக்டர் கேட்கிறாருன்னா நோயாளி அதுக்கான காரணத்தை சொல்லணும், அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஒரு கேள்வி அவர் கேட்கறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா, அதைத்தான் இங்க வந்து சொல்ல வருது. அப்புறம் வந்து இன்னொரு உபமானம் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப ஒரு மாணவன் வந்து மேத்ஸ் டீச்சர் கிட்ட போறான், ஒரு கேள்வி கேட்கறான், ஒரு மேக்ஸ் புரியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஆசிரியர் கொடுக்குறாரு. அதை மாணவன் புரிந்து கொள்ளாம மீண்டும் அதே அடிப்படையில ஒரு புதிய கேள்வியை கேட்கிறான். அப்போ ஆசிரியர் என்ன பண்றாரு, அந்த ஏற்கனவே சொன்ன கருத்தை புரிய வைத்து அதுதான் தீர்வு, இதற்கான நிலைப்பாடு என்று புரிய வைக்கிறாரு. அவன் மீண்டும் புரியாம ஒரு கேள்வி கேட்டான்னா, இது வந்து ஒரு முடிவில்லாத கேள்வியா தான் போகுமே தவிர அவனுக்கு இதுக்கு மேல என்ன சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்க போறது இல்லை, ஆகவே அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது என்பதை இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இங்க என்ன இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வேதாந்தம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு முன்னாடி மனதுல தோன்றினாலும் இந்த கேள்வி வந்து எந்த எண்ணத்தின் அடிப்படையில நமக்கு தோன்றுகிறது, அந்த எண்ணம் சரியா அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம சுய விசாரம் பண்ணி அந்த கேள்வியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. அது புரியாம ஒரு கேள்வியை கேட்க போய் அந்த கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு அந்த பதிலுக்கு திருப்பி ஒரு கேள்வியை கேட்க போய் இது தொடர்கதையா தான் இருக்குமே தவிர இவங்க புரிஞ்சுக்க போறது இல்லைங்கிறது ஆசிரியர்களுக்கு நல்லாவே புரியும். அதனால ஸ்லோகத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வியின் அடிப்படை ஆராயப்பட வேண்டும், பதிலுக்கு பதிலாக முடிவில்லாத எதிர்கேள்விகளை எழுப்பக்கூடாது, அப்படி கேள்விகள் மேல் கேள்வி எழுப்பினால் அது ஞானத்துக்கு உதவாது. அதே சமயம் வேதாந்தம் கேள்விகளை மறுப்பதில்லை, அந்த கேள்விகளை ஒழுங்குபடுத்துகிறது. அப்ப உண்மையான விசாரணை கேள்வியின் முன் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணத்தை சோதிப்பது என்பதுதான் நம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த அணுகுமுறையே சாதகனை தத்துவவாதத்திலிருந்து ஆத்ம விசாரத்துக்கு கொண்டு செல்கிறது என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய மைய செய்தியா பார்க்கிறோம். அதாவது விவாதம் பண்ணும்போது அந்த விவாதத்தினுடைய நோக்கம் வந்து வெற்றி பெறுவது கிடையாது, உண்மையை அடைவது. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு சந்தேகத்துல கேள்வி கேட்கறீங்க, நான் ஒரு பதில் சொல்றேன், அந்த பதில் மூலமா உங்களுக்கு உண்மை புரியுதான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம திருப்பி ஒரு கேள்வியை கேட்டு அவரை மடக்கி பார்ப்போம், அதுக்கு அடுத்தது அவர் என்ன பதில் சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கேள்வியை கேட்கறதுனால இன்னொரு பதில் உங்களுக்கு வரும். ஆனா உங்களுக்கு உண்மை தெரியுமா, உண்மையை புரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாம போயிடும். அதனால நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா, விவாதத்தின் நோக்கம் வெற்றி பெறுவது கிடையாது, உண்மையை அடைவது. அதாவது ஒழுங்கான ஒரு விசாரணை முறை நமக்கு தேவை. எப்படின்னா அத்வைத வேதாந்தத்தில சிரவணம் முதல்ல கேட்கணும், வேதங்களை வேத விஷயங்களை சாஸ்திரத்தை ஒரு குருவின் மூலமா முழுமையா கேட்கணும், என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, அவங்க எப்படி புரிய வைக்கிறாங்க, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்க கேட்க அந்த சிரவணம் தான் மனனத்தின் மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்ச உடனே அதில் நம்ம நிலையாக நிற்பது நிதித்தியாசனம் என்று இங்க பார்க்கப்படுகிறது. இதுதான் வேதாந்தம் சொல்லுகின்ற வழிமுறைகள். இதை வந்து வித்யாரண்யரும் மிக அருமையா நமக்கு இந்த பாடத்திட்டத்தின் மூலமா புரிய வைக்கிறார். மாயை பற்றி பல அழகான உளவியல் கருத்துக்களையும் முன்வைக்கிறார். எப்படி அவர் முன்வைக்கிறாருன்னு நம்ம கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். மாயை என்பது ஆச்சரியத்தின் வடிவமே, அதை பற்றி கேள்விகள் எழுவது இயல்புதான் என்றாலும் அறிவுடையவர்கள் அந்த கேள்விகளில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள், அவற்றுக்கான சரியான தீர்வை ஆராய வேண்டும் என்று இங்க சொல்றார். அதுதான் இந்த 138வது ஸ்லோகத்துக்கான விஷயம். அடுத்தது ஸ்லோகம் 139 பார்ப்போம். விஸ்மயைக்கா சரீராய மாயாயா சோத்திய ரூபதகா அன்வேசிய பரிகாரோ அஸ்யா புத்தி மத்மிகி பிரயத்னதகா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மாயை என்பது ஆச்சரியமே உருவான ஒன்று போல இருப்பதாலும், கேள்விக்குரிய இயல்பு உடையதுமானதாலும், அதை பற்றிய சரியான தீர்வை அறிவுடையவர்கள் மிகுந்த முயற்சியுடன் ஆராய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அதாவது விஸ்மயை கச சரீராயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விஸ்மயா அப்படின்னா வியப்பு அல்லது ஆச்சரியம், ஏக்கங்கிற வார்த்தை அதில் பிரிச்சுக்கணும், விஸ்மய அப்படிங்கிறதுல பிரித்து படிக்கணும். விஸ்மய ஏக்க சரீராயாக அப்படின்னா அந்த வியப்பு ஒன்றே உடலாக, அந்த சரீரம் அப்படின்னா உடல். அப்போ இங்கே மாயை வந்து உலகமாக உடலாக தோன்றுகிறது இல்லையா, அதை இங்கே புரிய வைக்கிறார். மாயை என்பது ஒரு ஆச்சரியமே உருவானது போல இருந்தாலும், கேள்விக்குரியத இயல்புடையதாக இருந்தாலும், அதை பற்றி ஒரு சரியான தீர்வை வந்து அறிவுடையவர்கள் மிகுந்த ஆராய்ச்சியுடன் ஆராய வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஏக்க சரீரம், அப்போ அதுவே உடலாக இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். மாயை முழுவதுமே ஒரு ஆச்சரியம்தான், அது சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று கிடையாது. ஏன் வந்து மாயை ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ மாயை வந்து ஒன்றை பலவாறாக மாற்றி காட்டும். மாயை வந்து எப்பயுமே அப்படித்தானே பண்ணுது, அதாவது ஒரு விஷயத்தை பலவாக மாற்றி காட்டும், இல்லாதது இருப்பது போல காட்டும், இருப்பது இல்லாதது போல மறைக்கும். இதெல்லாம் மாயையினுடைய விஷயம். ஏன்னா அதுதானே நம்ம ரெண்டு விஷயங்கள் மாயின் இடத்துல இருக்கு, ஆபரணம் விக்ஷேபம். அப்ப இங்க மாறாததில் மாற்றம் தோன்றுகிறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எல்லையற்றதில் எல்லை தோன்றுகிறது, அப்படி பார்த்தா சச்சிதானந்தத்தில் துக்க அனுபவம் தோன்றுகிறது. இவைகள் எல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவைகள். ஆகவே மாயை விஸ்மயம் அப்படின்னா என்ன, மாயை வந்து ஆச்சரியப்படத்தக்க பொருள். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாறாதது எது, ஆத்மா பிரம்மம், நம்முடைய பாடத்திட்டத்தில் அறிவு. அப்போ என்றும் மாறாத அந்த தூய அறிவு வந்து மனதுக்குள்ளே வரும்போது மாறுவது போல தெரியுது, மாற்றங்களை நிகழ்த்துவது போல தெரியுது. அதே மாதிரி அந்த எல்லையற்ற அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கானா, இல்லை. அது பேரறிவு, அது பேருணர்வு, அதுதானே பிரம்மம். அப்போ அந்த அறிவினிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் ஒரு லிமிட்டேஷன் இருக்கா, கிடையாது. அது எவ்வளவு வேணால் அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்களை வேணால் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த அறிவினுடைய பரிணாமத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பார்த்துட்டு இருக்கோங்கிறத நீங்கள் இந்த நவீன உலகத்தோட ஒப்பீடு செய்து பார்க்கணும். ஆதியில் நம்முடைய உலகம் இருந்த நிலையும், அதில் எத்தனையோ ஜீவராசிகள் படைக்கப்பட்டு அது பரிணாமத்தில் அப்படியே ஒரு அறிவு தாவரத்தில் புழு பூச்சிகளாக அப்படியே பறவை மிருகம் என்று பரிணாமத்தில் மேலே மேலே வந்து ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்திலிருந்து இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது உலகம் தோன்றிய பரிணாம வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கோங்க, அறிவியல் ரீதியாகவே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அறிவியல் ரீதியான அறிவு கடந்து வந்த பாதை பாருங்களேன். ஆதி மனிதன் வந்து காட்டுவாசி மாதிரி மாழ்ந்தான், மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டான் அப்படின்லாம் நம்ம அறிவியலில் படிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மனிதன் இன்றைக்கு எவ்வளவு நாகரிகம் அடைஞ்சிருக்கிறான். இன்றைக்கு நம்ம கையில் டெக்னாலஜி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, அப்புறம் இப்போ ஏஐ டெக்னாலஜி வேறு வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, நம்மளுடைய ஒட்டுமொத்த அறிவு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த அறிவுனா எப்படி, ஏஐ கிட்ட இருக்கிற அறிவு வந்து யாருது, நம்ம எல்லாருடைய அறிவு தான். ஆன்மீக விஷயமும் அதுக்குள்ளே இருக்கும், அறிவியல் விஷயமும் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் யாராவது அந்த ஆன்மீகத்தில் வீக்காக இருந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு விட கொடுத்துரும். நீங்க அறிவியல்ல வீக்கா இருந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு விட கொடுத்துரும். எப்படி கொடுக்கும், ஏற்கனவே விஞ்ஞானிகள் கொடுத்த தொகுப்பு அதை எடுத்து வச்சிருக்கு, மெய்ஞானிகள் கொடுத்த தொகுப்பு அதை எடுத்து வச்சிருக்கு. அப்போ அதை எடுத்து உடனே அவுட்புட் கொடுக்கும். அப்போ பாத்தீங்கன்னா என்னடா இது, மனுஷனாலேயே சொல்ல முடியல இது சொல்லுதே அப்படின்னு நீங்க அந்த மிஷினை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இல்லையா. ஆனா உண்மையிலேயே மிஷினுக்கு எங்க சுய அறிவு இருக்கு, மனிதனுடைய அறிவு சேகரிப்பு களமா அது வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாமே ஒட்டுமொத்த டேட்டாவா வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஏஐ டெக்னாலஜி இப்போ எடுத்து கொடுத்துரும். இந்த வளர்ச்சியை நீங்கள் பாருங்களேன், இது எந்த இடத்துல நடந்திருக்கு, மனித அறிவில் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தாலும், அந்த மனித அறிவுக்குள்ள ஒரு சுய அறிவு, தூய அறிவு இருக்குல்ல, அதனுடைய வளர்ச்சி தான் இந்த அளவுக்கு ஆச்சரியமான விஷயங்களை உண்டு பண்ணுது. அப்ப இததான் இங்க நம்ம பார்க்கணும். அதாவது எல்லையற்ற ஒன்று ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக நம்ப முடியுமா? முடியவே முடியாது. ஆனா நம்ம அப்படி நம்புறோம். அது காரணம் என்ன? அஜ்ஞானம். அதாவது இப்போ பேரறிவினுடைய பிரகாசம் வந்து பிரதிபிம்பிக்கின்ற ஊடகத்தை பொறுத்து தான் மாறுது. அது மனித ஊடகத்துல மகத்தான விஷயங்களை புரியுது. அப்ப எவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்து இப்ப கொடுத்துருக்கு, மனித அறிவுல தானே கொடுத்தது. ஒரு யானையோ பூனையோ இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா மனிதன் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அப்ப மகத்தான அறிவு யார் இடத்துல இருக்கு? மனிதன் இடத்துல இருக்கு. ஆனா அந்த அறிவு கூட பிரகாசிக்கிற ஊடகமா தான் இந்த மனித உடல் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏதோ இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் பெரிய அறிவாளி, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் பெரிய விஞ்ஞானி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான். அந்த உள்ள இருந்தா அந்த அறிவு பிரகாசிச்சா தான் அது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் இங்க பேரறிவு இருக்கு. அப்ப அந்த பேரறிவு பிரகாசிக்கிற ஊடகமா தான் இந்த மனித உடல் இருக்கு, மனசு இருக்கு. அப்ப அதுல எந்த மனம் வந்து அப்டேட் ஆகுதோ அது அந்த அறிவை பிரகாசிக்க வைக்கும். அப்போ அது என்ன வேணா கொடுக்கும். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அந்த பேரறிவு வந்து ஆன்மீகத்தை மட்டும்தான் கொடுக்குமானா? கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வேதாந்த பாடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு கடவுளை தேடி போறது கிடையாது. ஏன்னா நம்ம கடவுள் நமக்கு வேறாக இருந்தா தானே தேடி போறதுக்கு. இங்க அத்வைத வேதாந்தம் வந்து அதை முடிச்சு விட்டுருது. எதை தேடி போறையோ அந்த தேடும் பொருள் நீதான் என்று காட்டி கொடுத்துருது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை போய் வெளியே தேடி அடையறதுக்கு இருக்கு? அதுக்கு பிறகு வெளியே தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அஜ்ஞானம் தான் காரணம். அப்ப புரியல பாடம் அப்படின்னு தான் காரணம். அப்ப எப்ப பாடம் புரிஞ்சிடுதோ அப்ப தேடும் பொருள் எதுவோ அது நானே. எப்படி நானே? எனக்குள்ள பிரகாசிக்கிற சுய அறிவு தான் நான். அப்ப என்னுடைய சுய அறிவுல இந்த உலகம் தெரியுது. அப்ப இந்த உலகம் என்பது மனதின் மூலமாக நமக்கு அனுபவத்துக்கு வருது. அது வெறும் மனதின் மூலமா தான் அனுபவத்துக்கு வருதா? இல்ல, இந்த உடலையே வச்சுக்கிட்டு இந்த உடல்ல இருக்கிற புலன்கள் மூலமா அது நம்முடைய அனுபவத்துக்கு வருது. அப்ப இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? எப்படி நடக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த பேரறிவு பயன்படுத்துகின்ற ஒரு அருமையான ஊடகம் தான் இந்த உடலும் மனசும் அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்ப இந்த நிலையை அறிந்து கொண்டா அவன் ஞானி, புரியாதவனுக்கு அஜ்ஞானி. அப்ப புரியாதவன் தான் இதை பார்த்து ஆச்சரியப்படுவான், மாயை வந்து என்னடா பயங்கரமான விஷயமா இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அது புரிதலற்ற தன்மை. அப்ப இதை அன்வேசியகாங்கிற வார்த்தையை இங்க போடுறாரு வித்யாரிணர். அன்வேஷனம் அப்படின்னா ஆழமான ஆராய்ச்சி, வெறும் அறிவார்ந்த விவாதம் கிடையாது, சுய அனுபவத்துக்கு கொண்டு செல்லுகின்ற விசாரணை. அதுக்கு பேர் தான் அன்வேசியகாங்கிற வார்த்தை. அதே மாதிரி பரிகாரன்றார்ல, பரிகாரம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பரிகாரம்னா இப்போ ஒரு கேள்வியை ஒருத்தன் எதிரணியிலிருந்து கேட்கறான்னா அந்த கேள்வியை தவிர்ப்பு கூடாது. அவன் கேட்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு சரியான தத்துவ விளக்கம் கொடுக்கணும். அதாவது ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் மூலமாக நம்ம அந்த மாயையை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுதான் இங்க அத்வைதம் பண்ணுகின்ற அருமையான விஷயம். இது வேற எந்த சாஸ்திரங்களும் அதை பண்ணாது. வேற எந்த சாஸ்திரங்களும் இந்த மாதிரி தர்க்க ரீதியான கேள்விக்கு பதில் கொடுக்காது. அப்ப அதனால இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவாதம் பண்ணி 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 நம்ம விவேகத்தால வளர்ந்து வளர்ந்து இப்ப நம்ம அத்வைத ஞானத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப அத்வைதத்துக்குள்ள வர்றதுதான் முடிந்த முடிவு. அதுக்கு முன்னாடி நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அதெல்லாம் அதுக்குண்டான லோயர் கிளாஸ் தான், நம்ம ஹையர் கிளாஸ்க்கு வரலன்னு தான் அர்த்தம். ஆனா இங்க வந்துட்ட பிறகு மீதி எல்லா சப்ஜெக்டுமே இந்த அத்வைதத்துக்கு கீழே தான் இருக்க முடியுமே தவிர நிச்சயமா மேல இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அத்வைதம் வந்து முடிந்த முடிவுன்னு ஏன் சொல்றோம்னா, இங்க மூன்று விஷயங்கள் முக்கியமா வச்சுக்கணும். அதாவது வேதாந்த சாஸ்திரம்ங்கிற ஸ்ருதி வந்து ரொம்ப முக்கியம், சாஸ்திரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யுக்தி, விவேகத்தால விசாரணை செய்யக்கூடிய ஒரு பகுத்தறிவு பரிமாணத்துல மனிதன் உயர்ந்திருக்கணும். வெறும் சாஸ்திரம் மட்டும் இருந்து மனித அறிவு வளரலைன்னா அந்த சாஸ்திரம் யூஸ் ஆகாது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு வேதாந்த சாஸ்திரத்தை வந்து நாயையோ ஒரு மாடையோ வச்சுக்கிட்டு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா அந்த நாயோ மாடோ புரிஞ்சுக்குமா? புரிஞ்சிக்காது. அப்போ மனிதர்கள் முன்னாடி நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேனே, அப்போ எல்லா மனிதர்களும் புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ ஏன் புரிஞ்சிக்க முடியல? அடுத்த பாயிண்ட் இருக்கு, யுக்தி இருக்கு. யுக்தி பூர்வமா சிந்தனை பண்ணணும், கடந்து போகக்கூடாது. ஏதோ கருத்துக்களை சொல்றாங்களே, இந்த சாஸ்திரம் என்னமோ பேசுது, அறிவுங்குது, பிரம்மங்குது, உணர்வுங்குது, அப்போ அது என்ன அது அப்படின்னு அதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஆர்வம் இருக்கணும். அதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அப்ப அந்த விவேகம் வந்து யுக்திபூர்வமாக நமக்கு நடைமுறைக்கு வரணும். அப்ப சாஸ்திரம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு பரிமாணத்திலே உயர்ந்த ஒரு வடிவத்தை மனிதன் எடுத்ததுனால அடுத்த பாயிண்ட் என்ன? அனுபவம். அப்ப இங்க ஸ்ருதி யுக்தி அனுபவம், அனுபவம் என்பது என்ன? அப்ப இந்த விசாரணை பண்ணி விவேகத்தால புரிஞ்ச பிறகு நான் தான் அது, அதுதான் நான் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு அது அனுபவம் ஆயிடும். அதற்கு பிறகு அடையிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் தேவையில்லை. அந்த புரிதலுக்கு தான் இங்க இப்படி வேதாந்த சாஸ்திரம் பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது. ஏன்னா தீர்வு கொடுக்கணும் இல்லையா, இந்த மாதிரி அஜ்ஞானத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அது இங்க அத்வைத வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பரிகாரம். நீங்க வேற சாஸ்திரங்கள்ல பரிகாரம் கேட்டீங்கன்னா அது விதவிதமா சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க பரிகாரம் கேட்டு பாருங்க, பல பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி துவைத சாஸ்திரத்துல வேற வேற விஷயங்களுக்கு நீங்க பரிகாரம் கேட்டு பாருங்க, பல விதமா சொல்லுவாங்க. அப்ப அது அந்தந்த இடத்துல பல பரிகாரங்கள் இருக்கலாம். ஆனா இங்க அத்வைத வேதாந்தத்துல என்ன தீர்வு பரிகாரம்? இந்த விஷயம்தான் ஸ்ருதி யுக்தி அனுபவம். இது இல்லாம நீங்க மாயையை புரிந்து கொள்ள முடியாது, தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பது தெரியவே தெரியாது. அததான் இங்க அடுத்த வார்த்தையில சொல்றாரு, புத்தி மத்பிகிங்கிறாரு, அறிவுடையவர்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அறிவு இல்லாதவன் மாயையை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான், ஆனால் அறிவு உடையவனோ அந்த மாயையை ஆராய்ந்து பார்க்கின்றான். அப்ப இந்த இரண்டு விஷயங்கள் தான் சாதகனுக்கும் பண்டிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்று இங்க பார்க்க முடிகிறது. சாதகன் என்றால் சராசரி மனிதன், பண்டிதன் என்றால் இந்த மாதிரி ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பவன். அப்ப இந்த இரண்டு விஷயங்களை நாம் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மாயை புரியாததுனால அது இல்லை என்று மறுக்க வேண்டியதில்லை, புரியவில்லை என்பதால் அதை பரம சத்தியம் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு வேதாந்தம் இந்த மூன்று முறையை நமக்கு நடைமுறையில் கொண்டு வந்து ஆராய சொல்கிறது என்று பார்க்கிறோம். அது என்னென்ன? ஸ்ருதி சாஸ்திரம், யுக்தி அதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம், அனுபவம் அந்த சாஸ்திரத்தை புரிந்து கொண்ட பிறகு அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா அது என்ன சொல்லி கொடுக்குது? கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது அனுபவம். அப்ப இந்த மூன்றின் மூலம் நாம் இதை ஆராய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு ஓமானம் கொடுக்கலாம் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு விஞ்ஞானி வந்து வானவில்லை பார்க்கிறார். அப்ப பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணும்? அந்த வானவில் எங்கிருந்து வருது, அது எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு அவரு உடனே சயின்டிபிக்கலா ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு தெரியுது. ஓ, சூரியனுடைய கதிர்கள் வந்து பூமியில படும்போது மழை பெஞ்சி பூமியில நீர்நிலைகள் அங்கங்க நீர் நிக்குது. அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியில வந்து அந்த சூரிய கதிர்கள் பட்ட உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபிம்பிக்கிறது. அப்படியே அந்த ஏழு வர்ணங்கள் அப்படியே அந்த தண்ணியில பட்டு அப்படியே வெளியப்பட்டு ஒரு வானவில்லா ஆகாயத்துல உருவாகுது. அது எல்லா காலத்திலயும் வானவில் வராது, மழை பெஞ்சு நின்று இருந்தா தான் வானவில் வரும். அப்ப மழை பெஞ்சு நின்று இருக்கும்போது ஏன் வானவில் வருதுன்னா, அந்த மழை பெஞ்சு நின்ன உடனே எங்கெங்கயோ தண்ணி நிற்கும், மழை அதிகமா பெஞ்ச இடத்துல தண்ணி நிற்கும். அப்ப தண்ணி நிக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூரியனுடைய கதிர் கரெக்டா அந்த இடத்துல பட்டு பிரதிபிம்பிக்கிற ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த ஏழு வர்ணங்களும் அந்த கதிர்களாக வெளிப்படுது. வேற எந்த மெத்தட்லயும் அது பார்க்க முடியாது. அப்ப அந்த ஏழு கதிர்களையும் அவங்க அப்படி பார்த்த உடனே வானவியலினுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அந்த விஞ்ஞானி புரிந்து கொள்வது போல. அப்ப இது மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பை வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அவன் ஆராய்ந்து பார்த்து அதை அறிந்து கொள்வது போல, இங்கு வேதாந்தி உலகத்தை பார்த்து வியந்து போவது கிடையாது, அதை ஆதாரமாக கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்றார் என்றுதான் இங்க நீங்க பார்க்கணும். அதான் நம்ம இன்னொரு டைம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு பாடத்துல. ஏன்னா நிறைய பேர் இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டு இந்த உலகம் வந்து இல்லைன்னு கேட்டுட்டு அப்படியே இல்லை இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது அறகுறையா வேதாந்தத்தை படிச்சுட்டா என்ன ஆயிடும்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா இதான மகா வாக்கியம். பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யான உடனே பிரம்மம் இருக்குதுப்பா உலகம் இல்லப்பா அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி மித்தியானா இல்லை என்று இவங்களாம் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அதுக்கு யார் பொறுப்பாகிறது? அது தவறான புரிதல் தானே. மித்தியானா இல்லை என்று சொல்லலையே, பிரம்மம் சத்தியம் ஜகத் அசத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வேதம் கையாண்டிருந்தா நீங்க சொல்ற கரெக்ட். வேதம் வந்து இப்படி போட வேண்டியதுதானே, பிரம்மம் சத்தியம் ஜகன் அசத்தியம் அப்படின்னு சொன்னா கரெக்ட். பிரம்மம் வந்து இருக்குது உண்மை, உலகம் வந்து அசத்தியம் இல்லை. சத்தியத்துக்கு எதிரான வார்த்தை தானே அசத்தியம். அப்ப சத்தியம்னா உண்மை, அசத்தியம்னா பொய். அப்ப இங்க வந்து பிரம்மம் சத்தியம், பிரம்மம் உண்மை, உலகம் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம். ஆனா அப்படி வேதம் சொல்வது கிடையாது. வேதம் எப்படி சொல்லுதுன்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லுது. அப்ப மித்யாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, மித்யா என்றால் தோற்றம். அந்த தோற்றம்னா எப்படின்னா, இல்லாததை இருப்பது போல காட்டும், இருப்பதை இல்லாதது போல மறைக்கும். அப்ப இது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடைமுறையில வர்றதுனால அதை நம்ம நம்பிடக்கூடாது, அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப அந்த ஆராய்வதற்குத்தான் இந்த உலகம், அது வேதாந்திக்கு அப்படித்தான் இந்த உலகம் நடைமுறையில இருக்குது. நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி இருக்கிற உதாரணம் எப்படின்னா, இப்போ காணல் நீர் தோன்றுது, காணல் நீர் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நீங்க தூரத்துல பார்த்தா காணல் நீர் இருக்குது. உடனே உங்க மனசு என்ன பண்ணுது, அங்க தண்ணி ஓடுது போய் ஒரு பாட்டில் மொண்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்க போறீங்க, பக்கத்துல போய் போக தண்ணி இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு, உங்க புலனும் ஏமாத்திடுச்சு, உங்க மனசும் ஏமாத்திடுச்சு. அப்ப இல்லாதது இருப்பது போல காட்டிடுச்சு இல்லையா, அதுதானே மாயை. அப்ப இப்படிதான் மாயையினுடைய விளையாட்டு இருக்கும். அப்ப இதை வந்து நீங்க விசாரணை பண்ணி பார்த்தா புரியும். எப்படி புரியும், அங்க தண்ணி கிடையாது, அந்த வெப்பத்தினுடைய அனல் வந்து பாக்குறதுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி நம்ம கண்ணுக்கு காட்சி கொடுத்துருக்கு, பக்கத்துல போய் பார்த்த உடனே அங்க அனல் தான் இருந்திருக்கு, ஆனா அந்த அனல் வந்து நீர் மாதிரி இல்ல, அங்க இல்ல, தூரமா இருந்து பார்த்தா நீர் மாதிரி தெரியுது. அப்ப இது கண்ணனுடைய ஏமாற்றம். அப்ப இங்க கண்ணை பார்த்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நம்ம தவறான வாழ்க்கை முறையை வாழ்றது அஜ்ஞானம். அதுவே விசாரணை செய்து விவேகத்தால ஆராய்ந்து பார்த்தா அதுக்கு பேரு ஞானம். அப்ப இங்க வந்து வேதாந்தி இப்படித்தான் உலகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவது கிடையாது, வியந்து பார்ப்பது கிடையாது. வேதாந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இருக்கிறது, அப்படித்தான் இங்க அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதுக்கு ஒரு ஓமானம் தான் இப்ப நான் சொன்னேன். இன்னொரு ஓமானமும் பார்க்கலாம். எப்படின்னா, இப்ப ஒரு மந்திரவாதி இருக்கிறான், அந்த மந்திரவாதி வந்து மந்திர வித்தை எல்லாம் பண்றான், அவன் விதவிதமா மந்திரம் பண்ணி அதை இதை கொண்டு வந்து காட்டுறான்னா குழந்தைங்கள்லாம் பார்த்த அப்படி கை தட்டுது, அருமை அருமை என்னென்னமோ திடீர்னு கொண்டு வராரு, கையில இப்படி கை இப்படி இப்படின்னு ஆட்டுறாரு, உடனே ஒரு பூ வந்துருது, ரோஜாப்பூ கைக்கு வந்துருது, உடனே குழந்தை கையில ரோஜாப்பூ கொடுக்குறாரு, உடனே இன்னொரு குழந்தை அதை பார்த்துக்கிட்டே நிக்குது, உடனே திருப்பி கை இப்படி இப்படி ஆட்டுறாரு, ஒரு பேனா வந்துருது, உடனே ஒரு குழந்தை கையில பேனாவை கொடுக்குறாரு. இது மாதிரி விதவிதமா அந்த மந்திரவாதி வந்து வித்தையை பண்ணி குழந்தைய மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்கும்போது, இப்போ இதை வந்து குழந்தைங்க கடந்து போகும், அவர் பயங்கர திறமசாலி எப்படி எப்படியோ பண்றாரு, அருமை அருமைன்ட்டு அந்த குழந்தைங்க வந்து அதை கை தட்டி ஆரவாரம் பண்ணி வரவேற்போம். ஆனா ஒரு ஆராய்ச்சியாளர் அங்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் யோசிக்கிறாரு எப்படி இருந்தாலும் இப்படி கை இப்படி இப்படிங்கிறான், ஒரு ரோஜாப்பூ வந்துருது, திருப்பி கை இப்படி இப்படின்னு ஆட்டுறான், ஒரு பேனா கைக்கு வந்துருது, என்ன திடீர்னு எதோ கொண்டு வரானே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளன் அந்த மந்திரவாதியினுடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்க்க துடிக்கிறான். அப்ப இங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பாருங்களேன், குழந்தைங்க அதை கடந்து போகுது, என்ஜாய் பண்ணிட்டு விட்டுடுது, அதுதான் அந்த குழந்தைகளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா விவேகி வந்து அப்படி கடந்து போக மாட்டான், அது எப்படி சாத்தியம், இப்ப நான் கையை இப்படி இப்படின்னு ஆட்டினா எனக்கு ரோஜாப்பூ வரமாட்டேங்குதே, அப்ப நான் கையை இப்படி இப்படின்னு ஆட்டினா எனக்கு பேனா வரமாட்டேங்குது, அவன் மட்டும் கையை ஆட்டினா பேனா வருது ரோஜாப்பூ வருது, அப்ப என்னமோ பண்றான் அப்படின்னு அதை பத்தி ஆராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய நெளிவு சுழிவு இவனுக்கு தெரிய வருது. ஓ, இங்க இங்க ஒரு ஒளியை வச்சுக்கிறான், அந்த ஃபுல் ஹேண்ட் கைக்குள்ள ரோஜாப்பூ உள்ள வச்சிருக்கிறான், டக்குன்னு அப்படி கையை ஆட்டி அந்த ரோஜாப்பூ வெளியே கொண்டு வந்து கையில கரெக்டா பிடிச்சி குழந்தை கையில கொடுத்துட்றான். அப்போ அந்த வெளியே எடுக்கிறதும் அந்த கைக்கு கொண்டு வர்றதுக்குமான சில டெக்னிக் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான், நமக்கு அது தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் அதை புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு அது ஆச்சரியமோ அசந்து போற விஷயமோ கிடையாது இல்லையா, வியப்படையக்கூடிய விஷயமே கிடையாது இல்லையா. அப்போ இங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன, குழந்தைகள் வந்து அந்த வெகுளித்தனமா இருக்கிறதுனால அதுக்கு பகுத்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம் இல்லாததுனால அதுங்க அதை சீரியஸா பார்த்துக்கிட்டு பயங்கரமான வேலையை செய்யறாரு மந்திரவாதின்னு கையை தட்டி ஆரவாரம் பண்ணி அதை ரசிக்குது. ஆனா விவேகி அப்படி ரசிக்க மாட்டான். அப்ப எதுக்காக இந்த விஷயத்த நான் இங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த உலகம் என்கின்ற மாயை இருக்கு இல்லையா, இந்த மாயை வந்து எப்படி வந்தது, இது எங்க வந்து இப்படி எல்லாம் நமக்கு வேலையை காட்டுது அப்படின்னு விசாரணை பண்ணுகின்ற விவேகிக்கு புரியும் வந்துடும். என்ன புரியும், இந்த மாயை எதுன்னு புரிஞ்சிடும். இப்ப இவ்வளவு நேரம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற டாபிக் என்னன்னா, ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற கேட்க கூடாது. அப்ப இவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விவேகத்தால ஆராய்ந்து பார்த்தா, அப்ப இங்க எல்லாமே மைண்டு தான் இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கு, மனசு தான் நம்மளை இப்படி மயக்கம் பண்ணுது. அப்ப இந்த உண்மையே யார் உணர்கிறானோ அவன் ஆராய்ச்சியாளன், அவன் விவேகி, அவன் வேதாந்தி, அவன் அத்வைதி, அவன் ஞானி. ஆனா இது புரியாம பாரு, இந்த உலகம் எப்படி இருக்கு, சூரியன் அப்படி பிரம்மாண்டமா இருக்கு, சந்திரன் இப்படி இருக்குது, இந்த பூமி இப்படி தன்னைத்தானே சுத்துது, இதை சுத்தி இத்தனை கோள்கள் இருக்கு, என்னென்னமோ அதிசயங்கள் இருக்கப்பா அப்படின்னு மிரண்டு போய் இந்த உலகத்தை ஆச்சரியமா வாயை திறந்துட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அவன் யாரு, அஜ்ஞானி. ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற அறிவு இல்லை, அவன் வந்து ஆச்சரியமா தான் இதை பார்ப்பான். அந்த குழந்தைங்க மாதிரி, அந்த குழந்தைங்க வந்து பூவை கொண்டு வந்து கொடுத்த உடனே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, பேனாவை கொண்டு வந்து கொடுத்த உடனே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, இந்த அஜ்ஞானி இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான், ஆனா ஞானி அப்படி இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய மாட்டான். ஏன் மகிழ்ச்சி அடைய மாட்டான்? அவன் விசாரணை பண்ணி பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் மாயையினுடைய விளையாட்டு, இதுல நம்ம மாட்டக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கு பாருங்க. அந்த நிலை இங்க பேசப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில நாம ஒரு சாதனை பயிற்சி பண்ணலாம். எப்படி பண்ணி பார்க்கலாம்னா, இப்ப இந்த உலகத்துல ஏதாவது ஒரு புரியாத புதிரான விஷயங்கள் உங்க முன்னாடி நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்கீங்களேன், உடனே நீங்க அதை அப்படியே நம்பிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் புருடா விடுவான். இப்ப அந்த இப்பெல்லாம் வந்து நிறையவே புருடா விடுறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து எங்கேயோ நம்ம ஒருத்தர் சந்திச்சோம்னா அல்லது யாரோ ஒருத்தர்கிட்ட கதை கேட்டோம்னா புருடா விடுவாங்க. நாம சின்ன குழந்தைங்கள வந்து இந்த குள்ளப்பாண்டி கதையெல்லாம் படிப்போம். அதாவது குழந்தைங்களா இருக்கும்போது சின்ன சின்ன புக்ஸ்ல இந்த மாதிரி குள்ளப்பாண்டியர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பெரிய எல்லாம் இருக்க மாட்டாங்க, சும்மா அந்த சுண்டு விரல் அளவுதான் ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சுட்டு, அதுல வந்து ஒரு பெரிய அந்த ஸ்கூல்லேயே அந்த பாடம் எல்லாம் இருக்கும், ஒரு பெரிய ஆளை அந்த குள்ளப்பாண்டிக்கு அப்புறம் கட்டி வச்சிருப்பாங்க. அதாவது அவனை படுக்க வச்சு எல்லாம் கைத்த போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கதை படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் படிக்கும்போது பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். அவனை பார்த்தா அறக்க மாதிரி இருக்கும், ஆனா அதான் ரியல் உருவம், நம்ம உருவம். ஆனா நம்ம சுத்தி அந்த அங்க நின்றுட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கட்டை விரல் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு கதை. அப்ப இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், இப்படி கூட ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்புவோம். அப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு நம்புவோம். ஆனா அதை சினிமாவும் எடுக்கிறான்ல, அதை வச்சு சினிமாவும் எடுக்கிறான். ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசமா ஏதாவது சொன்னோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சாதாரண மனிதனை பார்க்கும்போது அதுல பெரிய சுவாரஸ்யம் இல்லை. ஆனா கட்ட விரல் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட்டமா ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்தா சுவாரஸ்யமா இருக்கா? அந்த படம் பார்க்கும்போது அப்படியே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும். அப்ப இது எதுக்கு? மனம் மயக்கம். அப்ப இந்த மயக்கத்துல நாம மயங்கிடுறோம் பாத்தீங்களா, இதுதான் மாய, இதுதான் மாயினுடைய விளையாட்டு. பட் இதுவே ஒரு விவேகி விசாரணை பண்ணுவான், அது எப்படிங்க மனிதன்னா இந்த உருவத்துல இருக்கிறது நியாயம், அல்லது ஒரு குறைபாடு உள்ள மனிதனை பார்க்கலாம், அவன் 2 அடிக்கு மேல வளர மாட்டான், 3 அடிக்கு மேல வளர மாட்டான், அவன் ஒரு கூலையா இருப்பான். இப்ப நாமளே வந்து பாக்கியராஜ் படத்துலலாம் தவக்கலன்னு ஒருத்தனை பார்த்துருப்பீங்க நீங்க, முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம். அப்ப வந்து அதுல தவக்கலைன்னு ஒரு கேரக்டர்ல ஒருத்தன் வருவான், அவன் பார்த்தா வயசானவன் தான், ஆனா பொடி பையனாட்டு அவன் இருப்பான். பாக்குறதுக்கு பசங்களோட பசங்களை சேர்ந்து அவன் கேரக்டர் பண்ணுவான், ஆனா அந்த ஆளுக்கு வயசு 35-40 இருக்கும். ஆனா ஆக்சுவலா அவன் வந்து சின்ன பசங்க, ஒரு 10-12 வயசு பசங்களோட சேர்ந்து நின்னான்னா ரெண்டு பேரும் யூக்குவலா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரோல் இருக்கு இல்லையா, அப்படியே ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா அது அனுபவத்துக்கு வர்ற விஷயம். இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றது புரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் நடைமுறையோட பேசுறேன். அப்போ ஒரு அனுபவத்துக்கு வரக்கூடிய விஷயம் ஒரு 2 அடி மனிதன் இருக்கலாம், 3 அடி இருக்கலாம், அது நடைமுறையில சாத்தியம். ஆனா கட்ட விரல் அளவுக்கு ஒரு மனிதன் இருப்பானா? அது சாத்தியமே இல்லை, அதுதான் புருடா. அப்ப இங்கிறது என்னன்னா, அதாவது மனதை வந்து மயக்குவதற்கான சில பிரத்யேக விஷயங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விடுறது. அப்ப அது வந்து நமக்கு ஆர்வமா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கலாம், அல்லது நம்மள அது மகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். அதை பார்க்கும்போது நமக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா அது அஜ்ஞானிக்கு தான் டைம் பாஸ், ஞானிக்கு அது டைம் பாஸ் கிடையாது. ஞானி என்ன பண்ணுவானா, இது எப்படி சாத்தியம்னு ஆராய்ந்து பார்ப்பான். அப்ப ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மை எதுவோ அதை அவன் உணர்வான், போலியான விஷயத்தை உதாசீனப்படுத்துவான். அப்ப ஆராய்ந்து பார்க்கும்போது விஷயம் புரிஞ்சிடுது இல்லையா? அப்ப இந்த நிலையில நீங்க பயிற்சி எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, ஒரு புரியாத புதிர் இந்த உலகத்துல நடக்குமானா, அது சாத்தியம் தானா அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்படியே ஒருத்தர் நியூஸ்ல சொல்றான், ஒருத்தர் அப்படியே உண்மையாட்ட சொல்லிட்டான் நம்பிடக்கூடாது, அது அப்படியே 10 பேருக்கு பரப்பக்கூடாது. அப்படிதான் இங்க வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வந்து ஒரு தவறான விஷயத்த எல்லாருக்கும் பரப்பி இன்னைக்கு பாப்புலர் ஆகிட்டே போகுது இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். இப்ப கூட நடைமுறையில வந்து இப்ப நான் பொலிட்டிக்கல் விஷயமெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பேன். இப்போ ஏதோ ஒரு புதுசா ஒரு கட்சி வந்து கரப்பான் பூச்சி கட்சின்னு வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஜனதா பார்ட்டி, கரப்பான் ஜனதா பார்ட்டின்ட்டு அது வந்து இப்போ நார்த் இந்தியாவில் அவனுக்கு வந்திருக்கானுங்க. அந்த கட்சி வந்து இப்போ ஏதோ பெருசா பாப்புலாரிட்டியை உருவாக்குறாங்க. அவங்க பாப்புலாரிட்டியை உருவாக்குறதுக்கு உண்ணாவிரதம்ங்கிற ஒரு விஷயத்த அவன் கையில் எடுத்துக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஓல்டு ட்ரெண்டை யூஸ் பண்றான். அண்ணா அசாரே வந்து எப்படி ஃபேமஸ் ஆனாரு, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு கட்சி நம்முடைய பாரத தேசத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்தது இல்லையா, அண்ணா அசாரேவுடைய கட்சி வந்தது, அது பெரிய ஊழல் பண்ணிட்டு போச்சு. ஆனா உத்தமர்கள் மாதிரி ஒரு காலத்துல அவங்க வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல உண்ணாவிரதம் பண்ணிட்டா சோசியல் மீடியாவில் எல்லாரும் பார்ப்போம், அப்ப அது மாதிரி இப்ப இந்த ஆளு உண்ணாவிரதம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பயங்கரமா 10 நாள் 15 நாள் சாப்பிடாம இருக்கும் உடனே எல்லாம் மீடியாவெல்லாம் வந்துருது, இப்படி ஒருத்தர் இருக்காரு எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கீங்க அப்படின்னா நீட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்கிறான். இப்ப நான் அரசியல் பேசுறேன்னு இந்த இடத்துல நினைச்சு கூடாது. அதாவது எப்படி மாயை மடை மாற்றுதுன்னு சொல்ல வர பாயிண்ட் இங்க எடுக்கிறேன். அப்போ அரசியல் பண்ண போறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் வந்து பாப்புலாரிட்டி ஆகணுங்கிறதுக்காக உண்ணாவிரதத்தை கையில் எடுத்த உடனே நீட்டுக்காக இருக்கிறேன்னு அவன் சொன்ன உடனே இப்ப யாரை அட்ராக்ட் பண்ணுது பாருங்க, டாபிக் யாரு அட்ராக்ட் பண்ணுது? இப்ப நீட்டுக்கு யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு எனக்கா நீட் பிரச்சனை? நாம எல்லாம் வயசாயிடுச்சு, இனிமேல் நம்ம கண்டிப்பா டாக்டர் எக்ஸாம் எழுத போறது இல்லை. இப்ப நீட் எல்லாம் வந்து யூத்துக்கு தான் பிரச்சனை, இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தான் இன்றைக்கு வந்து படிக்கிறேன் டாக்டருக்கு படிக்கிறேன் இந்த நீட்டு வந்து நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிற கேள்வி. அப்ப இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா இன்னைக்கு பாப்புலாரிட்டி ஆயிடலாம். அப்ப எல்லாருமே நீட்டை கையில் எடுத்துக்கிறாங்களா? இவன் உடனே அதை ஆயுதமா எடுத்துக்கிட்டான். இப்ப பாருங்க நியூஸ் இன்னைக்கு பேப்பர்லயோ அல்லது இன்னைக்கு நீங்க டிவியோ போட்டீங்கன்னா வடநாட்டிலேயே இளைஞர்கள் போராட்டம், தமிழ்நாட்டிலயும் இப்ப இளைஞர்கள் போராட்டம் அந்த நீட்டை எதிர்த்து. கிளப்பி விட்டவன் யாரு? அந்த கரப்பான் பூச்சி கட்சிக்காரன். அவன் பேரை பாருங்க, கரப்பான் பூச்சி. அப்ப இதுல இருந்து என்ன, இதெல்லாம் சமூக விரோதம். அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய அமைதியை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நுழைச்சிடணும். எப்பயுமே மக்களை வந்து ஒரு பரபரப்பா வச்சுக்கணும், இல்லைன்னா மக்கள் அமைதியா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. எதிரி நாட்டுகள் எப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்களாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி பிடிக்கும்? ஒத்துக்க மாட்டானுங்க. அது எப்படி அவங்க மட்டும் அமைதியா இருக்காங்க, நாம எல்லாம் இங்க போர் பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம், இவனுங்க சந்தோஷமா இருக்கானுங்களே, விடவே விடக்கூடாது இவனுங்களை, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு மக்களை மடை மாற்றுறாங்க பாத்தீங்களா. இங்கதான் இந்த யூத் எல்லாம் போய் மாட்டிக்குது. ஏன் மாட்டிக்குது இந்த யூத் எல்லாம்? எஜுகேஷன் ஃபெயிலியருங்கிறனால மாட்டுது. ஏன்னா இந்த நீட்டும் தேவையில்லை, இந்த நீட்டுனால பிரச்சனையும் இவங்க போய போறது இல்லை, இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இத்தனை பேர் போராடுறாங்க. இந்த அந்த மருத்துவ படிப்பை இந்த படிச்சு நீட் எழுதுனா என்ன, எழுதாட்டேன்னா இன்னைக்கு மருத்துவம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். இன்றைய மருத்துவ உலகம் எப்படி இருக்கு, எல்லாமே மெடிக்கல் மேஃபியா. அப்ப என்னன்னா உங்களுக்கு இந்தந்த வகையில பணம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த மருத்துவத்துறை வச்சுக்கிட்டு பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது மக்களுக்கு புரியணும் இல்ல, அது புரியறது இல்ல. ஆனா எல்லாருமே டாக்டருக்கு படிக்கணும்ட்டு ஆசைப்படுறாங்க, அது உயிர் காக்கும் ஒரு நோயின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உயிர் காக்குற விஷயம் இல்ல, மனிதருடைய உயிர் எடுக்கிற விஷயம். அப்படிதான் இன்றைக்கு போயிட்டு இருக்கு. மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு அழிவு வேணும் இல்ல, அது இப்படித்தான் கொண்டு வந்து விடும். அது எதுக்காக இங்க சொல்றேன்னா, அப்ப இது மாதிரி விஷயங்களை வந்து அஜ்ஞானிகள் வந்து ஆராய்ந்து பார்க்காம அப்படியே ஏத்துக்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு புரியாத புதிர் மாதிரி இந்த விஷயம் இருக்கும், ஏதோ பயங்கரமான விஷயம் போல் இருக்குன்ட்டு அதுக்குள்ள போய் மூழ்கிடுவாங்க. அவர்களெல்லாம் அஜ்ஞானிகள். ஆனா ஞானி தன்னுடைய பார்வையில அதை பார்ப்பான், விசால பார்வையில பார்ப்பான். பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும், இது ஏதோ ஒரு சூழ்ச்சி, இது ஏதோ ஒரு தேவையில்லாத வேலை, இதை வச்சு மக்களை மடமாட்டுறாங்க அப்படின்ட்டு. அந்த கம்பாரிசனை நான் இங்க புரிய வைக்கிறேன். அப்ப இந்த நிலை உங்களுக்கு புரிஞ்சா உண்மை எது பொய் எது, மாயை எது சத்தியம் எது அப்படி நமக்கு புரியும். இங்க சத்தியம் எது உண்மையிலேயே? இருப்பு மாத்திரம் தான் இருக்குது. அப்ப இங்க இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு விஷயங்களை பூதாகரமா மாத்தி என்னென்னமோ பண்ணி, அது அந்த மருத்துவத்துறையில அந்த கல்வியை இவங்க பெருசு பண்ணி என்னத்தை சாதிக்க போறாங்க? அந்த நீட் எழுதுறதுனால என்ன வரப்போகுது, எழுதாட்டி என்ன வரப்போகுது? அந்த நீட் எழுத போற குழந்தைங்கள்லாம் பாத்தீங்களா, எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள நுழையும் போது எல்லா குழந்தையும் தலைமுடியெல்லாம் பிரிச்சு போட்டு அவங்களுடைய காதில் இருக்கிற தோடுல இருந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு, இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் தேவையா? ஆனா இது தேவைன்னு ஒரு குரூப் சொல்லுது, வேண்டான்னு ஒரு குரூப் சொல்லுது. இப்படி ஒரு கூட்டம் இதை வச்சு அரசியல் ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து யார் விழிச்சுக்கணும்? பேரண்ட் தான் விழிக்கணும். மாணவர்கள் விழிக்க முடியாது. மாணவர்களுக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் தெரியாது. அதுங்க எடுப்பார் கைப்பில்ல மாதிரி நீங்க ஒண்ணு சொன்னா சரின்னு கேட்கும், நான் ஒண்ணு சொன்னா சரின்னு கேட்கும். அந்த சின்ன குழந்தை ஒன்னு ஏத்தி வச்சிருந்தோம்னா அதை உண்மைன்னு நம்பும். ஆனா பெரியவங்களுக்கு புரியணும், இது உண்மையா பொய்யா, யார் யாரை வச்சு ஏமாத்துறா, எப்படி இது மக்கள் இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, எஜுகேஷனுங்கிறது எப்படி பிசினஸா மாறிடுச்சு அப்படின்ற இன்றைய கல்வி முறையை வந்து நீங்க ஆராய்ந்து பார்த்தா எல்லாம் அரசியல்வாதிங்க அவங்கவுங்க காலேஜுக்கு வருமானம் வர்றதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியும். அப்ப இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லோகம் என்ன புரிய வைக்குது அப்படின்னா, கடவுள் உபநிடதத்துல வந்து இந்த விஷயத்த பார்க்க முடியுது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியோ வக்தா குசலோ அஸ்ய லப்தா, ஆச்சரியோ நாதா குசலானு சிஸ்டஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு கட உபநிடதத்துல. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது அடிக்கடி ஒரு ஐயா சொல்வாரு, ஆத்மாவை பற்றி போதிப்பவர் ஆச்சரியமானவர், அதை உணர்பவரும் ஆச்சரியமானவர். தகுதியான ஆசானால் உபதேசம் பெற்றவனே அதை உணர்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்களா? அப்ப இங்க ஆத்மாவை பற்றி போதிக்கின்றவர்கள் ரொம்ப ஆச்சரியமானவர்கள் தான். ஏன்னா ரொம்ப ரேர். இப்ப பாருங்க, ஆத்மாவை பத்தி வித்யாரண்யர் பேசுறாருன்னா எத்தனை வித்யாரண்யர் இந்த உலகத்துல பாத்தீங்க? எங்கேயோ ஒரு வித்யாரண்யர், எங்கேயோ ஒரு ஆதிசங்கரர், ஏகப்பட்ட ஆதிசங்கரர் மாதிரி வந்துட்டாங்களா? ஏகப்பட்ட வித்யாரண்யர் மாதிரி வந்துட்டாங்களா? இல்ல. ஆனா பிசிக்ஸை பத்தி பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? திருமணம் பக்கமெல்லாம் பிசிக்ஸ் மாஸ்டர், திருமணம் பக்கமெல்லாம் கெமிஸ்ட்ரி மாஸ்டர், திருமணம் பக்கமெல்லாம் மேக்ஸ் மாஸ்டர். அப்போ மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஜென்ரல் எஜுகேஷனுக்கு மாஸ்டருக்கா குறை? கோடி கோடியா இருக்காங்க. ஆனா ஆத்மாவை பற்றி பேசுகின்றவர்கள் கோடியில் ஒருவன் கூட இல்லை. அதைத்தான் இங்க வித்யாரண்யர் சொல்ற மாதிரி கட உபனிடம் சொல்லுது. இது அருமையான ஸ்லோகம், இன்னொரு டைம் படிக்கிறேன். ஆச்சரியோ வக்தா குசலோ அஸ்ய லப்தா, ஆச்சரியோ நாதா குசலானு சிஸ்டஹா. சான்ஸ்கிரிட். தமிழ்ல என்ன தெரியுமா? ஆத்மாவை பற்றி போதிப்பவர் ஆச்சரியமானவர், அதை உணர்பவரும், அந்த ஆத்மாவை உணர்பவரும் ஆச்சரியமானவர். அப்ப தகுதியான ஆசிரியரால் உபதேசம் பெற்றவனே அதை உணர்கிறான் என்று கடவுவனிடம் சொல்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி என்னன்னு விவேகத்தால விசாரித்து பார்க்கக்கூடியவன் தான் மனித அறிவின் மகத்துவத்தை உணர்ந்தவன். ஒருத்தர் சொல்றாங்கன்ட்டு அப்படியே இன்னொருத்தனும் அதை அப்படியே ஃபாலோ பண்றான் அப்படின்னா அவன் மனிதனா வர வேண்டியதில்லை, அவன் மிருகமாவே வாழலாம். ஏன் அப்படின்னா மிருகமே அதை செஞ்சிடும், மனிதன் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. மிருகமே உட்காருனா உட்காருது, ஸ்டாண்டுன்னா ஸ்டாண்டா எழுந்திருக்குது, அப்புறம் போய் கேட்ச்னா ஒன்னு பிடிச்சிட்டு வருது. அப்ப இதை மனிதன் செய்யறது ஒரு பெரிய சிறப்பா, மிருகமே செய்த. அப்ப மிருகத்துக்கு கூட ட்ரைனிங் கொடுத்தா அது அருமையா அது செய்யும். அப்ப மனிதனுக்கும் அதே ட்ரைனிங் கொடுத்து இவனும் இதே மாதிரி வாழ்றான்னா இன்றைக்கு கல்வி முறை எப்படி இருக்கு? ஒரு மிருகத்தை ட்ரெயின் பண்ற மாதிரி தான் இன்றைய மாணவர்களை ட்ரெயின் பண்றாங்க ஸ்கூல்ல. அப்ப இதைத்தானே பேரண்ட்ஸ் விரும்புறாங்க? இன்றைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன, ஆஸ் யூஷுவல் அப்படியே ஒரு அனிமல்ஸ் மாதிரியே நம்மளை ட்ரெயின் பண்றாங்க. அப்ப இப்படிதான் நாமளும் வாழ்றோம், அப்படியே அடிமைகள் ஆயிட்டோம். அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கடைபிடிச்சுக்கிட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா கும்மாளம் போட்டுக்கிட்டு அப்படியே இதுதான் கல்வி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டு இது மருத்துவம்னா இப்படி உயர்ந்தது, அதுனா இப்படி சிறந்தது அப்படின்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் அப்படி செட் பண்றாங்க? அதுலதான் காசு ஜாஸ்தி, வேற எதுலையாவது நீங்க காசு பார்க்க முடியுமா? இப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு போன உடனே அந்த ஸ்கேன் பண்ணணும், இந்த ஸ்கேன் பண்ணணும், அதை இதுன்னு சொன்னா உங்களுக்கு பயத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு 50,000-30,000 தொலைச்சிட்டு வந்து ஒண்ணுமே இல்லை, நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துருச்சு அப்படி சொல்றதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுவீங்க. அந்த காலத்துல நாட்டு வைத்தியர்கிட்ட போனவுடனே கையில நாடி பிடிச்சி பார்த்துட்டு வாதம் பித்தம் சிலேத்துமா மூணை மட்டும் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாரு. நாடியை பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னா இவன் என்னத்தை பார்த்தான்? வெறும் விரலை பிடிச்சி பார்த்தான், கையை பிடிச்சி பார்த்தான், இவனுக்கு என்ன தெரியும் படுவா அப்படின்ட்டு வந்துருவான். அதுவே போய் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 30,000-40,000 செலவு பண்ணிட்டு வந்தா அருமையான டாக்டருங்க, எம்டி எம்எஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவரை மாதிரி ஒரு சிறந்த டாக்டர் இந்தியாவில் பார்க்கவே முடியாது. அது ஃபாரின் ரிட்டர்ன் வேற, எஃப்ஆர்ஐ எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, அருமையான படிப்பு. அவர்கிட்ட போனோம் பாருங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 தான் செலவாச்சு, ஒன்றும் இல்லைன்ட்டாருங்க. இப்போதான் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படிம்பா. அப்போ இதுல இருந்து மைண்ட் செட்டு பாருங்க, மைண்ட் எப்படி இருக்கு, செட் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் தான் இன்றைய மக்கள் விரும்புறாங்க. ஆனா உண்மையை சொன்னா யாரும் விரும்புறது இல்லை. அப்ப இதுல இருந்து ஆச்சரியப்படுறதுல என்ன இருக்கு? யோசனைப்படி பாருங்க, மாயை மாயை பார்த்து ஆச்சரியப்படுறது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இப்ப சொல்லல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஆச்சரியம் வந்து மாயையினால நிகழுதுங்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? இதுதான் கேள்வி. இப்ப நம்ம பண்ற விஷயம் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம் எல்லாம் மாயையினால நிகழுது, அது அஞ்ஞானிகளுடைய நிலைப்பாடு. ஆனா ஞானிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஞானிகள் என்னன்னா, அது என்ன அப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறது, ஏன் இப்படி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாதா, இப்படி பண்ணா இப்படி மாத்திக்க முடியாதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இப்போ இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த காலத்துல இவ்வளவு செலவு பண்ணி மருத்துவம் பார்க்கறதும், நாகரிகமே வளராத காலத்துல செலவே இல்லாம மருத்துவம் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் நடந்திருக்கு? பணம் விளையாடி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அன்றைய காலத்துல வந்து பணத்தை பெருசா நினைக்கல, உண்மையா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க, நியாயமா மக்களுக்காக சேவை செய்தாங்க. மருத்துவமும் சேவையா இருந்தது, மருத்துவம் என்பது சேவை. ஆனா இன்றைக்கு எங்க மருத்துவம் சேவை? இப்ப நீங்க டாக்டருக்கு உங்க குழந்தைய படிக்க வைக்கணும்னா சேவைக்காக படிக்க வைக்கிறீங்களா, பணத்துக்காக படிக்க வைக்கிறீங்களான்னு உங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க, உங்க மனசாட்சியை தொட்டுக்குங்க. பணத்துக்காக தான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க. ஏன்னா நீங்க பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த குழந்தை பேர்ல, 50 லட்சமோ 1 கோடியோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க. அந்த 50 லட்சமோ 1 கோடியோ செலவு பண்ணி படிக்க வைக்கிற படிப்பு அதுன்னு கேட்டா உங்களுக்கே தெரியாது. ஆனா படிக்க வச்சிட்டீங்க, அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கணும்ல. அப்ப வர்ற நோயாளி கிட்ட தானே புடுங்க முடியும். அப்ப அவங்ககிட்ட 10,000 50,000 எல்லாம் வாங்கினா தானே அவன் போட்ட காசு அவன் எடுப்பான். அப்ப இதுதான் இங்க இந்த மாதிரி மணி மைண்டட் எஜுகேஷன் சிஸ்டம். ஆனா இங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துலலாம் சும்மா விரல தொட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது கத்து கொடுத்துக்கிட்டு மனிதனை எவ்வளவு உயர்நிலை பரிமாணத்தை கொண்டு போயிருக்கலாம். அதே வேலை தானே அவங்களும் செஞ்சாங்க. அப்ப மனிதன் என்ன 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள்லாம் வாழ்ந்தானே. ஆனா இப்ப வந்து இவ்வளவு மருத்துவம் முன்னேறி ஏன் மனிதன் 60 70 சாவறான்? இங்க பியூட்டியே என்ன தெரியுமா, 60 70 மனிதனை சாக அடிக்கிறது தான் இன்றைய மருத்துவமே. ஏன்னா நீங்க வளர்ந்துகிட்டே போகுது, பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு, மக்கள் தொகையை குறைக்கணும். டைரக்டா விஷத்தை கொடுக்க முடியுமா உங்களுக்கு? இன்டைரக்டா தான் கொடுக்கணும். அது மருந்துல தான் கொடுப்பாங்க. அது புரிஞ்சுக்கணும்ல, அது மனிதர்களுக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா. இதுதான் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் மெடிக்கல் மேஃபியாவை யூஸ் பண்ணி மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நம்முடைய கிட்னியை லிவரை டேமேஜ் பண்ணி நம்முடைய இறப்பை வந்து 60 70 கொண்டு வந்துடுறாங்க. ஆனா நீங்க இந்த மருத்துவத்தை தவிர்த்தீங்கன்னா 100 120 ஆண்டுகள் வாழலாம். இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிக்க முடியும்? கோடியில் ஒருத்தன் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுதான் இங்க வித்யாரண்யர் பேசுறாரு. ஏன்னா அஜ்ஞானிகள் வந்து 1000 1000 விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. குழந்தைகள் வந்து எப்படி ஒரு மாயாவி கிட்ட இருந்து பூவை கொண்டு வரதையோ ஒரு பேனாவை கொண்டு வரதையோ பார்த்து ஆச்சரியப்பட்ட குழந்தைகள் அதிகம். ஆனா அத்தனை குழந்தைகள் இடத்துல ஒருத்தன் மட்டும் புத்திசாலியா யோசிக்கிறான், அது எப்படிங்க அவன் பூவை கொண்டு வரான், அது எப்படிங்க அவன் பேனாவை கொண்டு வரான், அப்ப என்னமோ ட்ரிக் வச்சிருக்கான். அது என்னன்னு அந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறவன் புத்திசாலி, ட்ரிக்கை கண்டுபிடிக்காதவங்க குழந்தைங்க. அந்த காலத்துல இதுதான் கம்பாரிசன். இந்த காலத்துல நீங்க பாருங்களேன், இப்ப நம்மளாம் குழந்தைங்க மாதிரி ஆயிட்டோம். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்குறோம், அப்படி திருதிருன்னு பார்க்குறோம், ஆச்சரியமா பார்க்குறோம். டெக்னாலஜி இந்த அளவுக்கு வந்துருச்சு, இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறான், உள்ள விட்டு வெளியே எடுக்கிறான் மனுஷனை எல்லாம் கண்டுபிடிச்சு மிஷின் சொல்லிடுது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 50,000 செலவு பண்றது அருமையா இருக்கு. ஆனா இதன் 3 விரல தொட்டு பார்த்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது அசிங்கமா தெரியுது இன்றைக்கு. அப்ப இதுதான் நாகரிக வளர்ச்சின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதுதான் மாயையை பார்த்து வியந்து போவது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்ல வர்றதுக்காக இந்த டாபிக் எல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் எப்பயுமே கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்குற எஜுகேஷன் தான். ஏன்னா நாமளே அவேர்னஸ் தானே, கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் தான் நாம. அது நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுங்கிறதுனால அதை மீண்டும் உங்ககிட்ட சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கிறதா சொல்ல வரேன். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, மாயை பார்த்து வியப்பது இயல்பு, ஆனால் அங்கேயே நின்று விட்டால் அதற்கு பேர் அவித்யை, அஜ்ஞானம், அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல அந்த அஜ்ஞானத்தை அந்த ஆச்சரியத்தை நீக்கிக் கொள்ள வேண்டுமானால் என்ன தேவை? ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். அப்ப இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தாங்க நீங்க வாழ்க்கையில புத்திசாலியா வாழ முடியும். உங்களுக்கு என்னென்ன வேணும் இப்ப உண்மையான புத்திசாலியா நீங்க மாறுறதுக்கு? ஸ்ருதி, வேதம் வேண்டும். யுக்தி, வேதம் சொல்றதை அப்படியே எடுத்துக்க கூடாது, அறிவுபூர்வமா ஆராய்ந்து பார்க்கின்ற பகுத்தறிவு வேலை செய்யணும். 3வதாக அனுபவம், அதை நம்ம நேரடி அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அதாவது அதுதான் விவேகானந்தருடைய கோட்டு, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல். அப்ப எதனால அனுபவத்துக்கு வரணும்? கடவுளா இருந்தாலும் இல்லைன்னா அந்த கடவுள் எனக்கு தேவையில்லை, அதான கரெக்டு. அப்ப இப்படி ஆன்மீகம் பண்றது சிறப்பா, இல்ல இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை காட்டி அதை வழிபடுங்கன்னு சொன்னா அது ஆன்மீகத்தினுடைய சிறப்பா? ஆனா நிறைய பேர் அதைத்தானே விரும்புறாங்க, ஈஸியா போய் கல்ல கும்பிட்டு வந்துட்டா கடவுள்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். ஆனா புத்திசாலித்தனமா கடவுள் எங்க இருக்காரு, நமக்குள்ள சுய அறிவா இருந்தா நம்ம ஏன் இன்னொருத்துக்கிட்ட போய் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு? கையாண்ட வேண்டிய அவசியம் என்ன? நம்ம இடத்துல இருக்கிற அறிவு தானே கடவுள், அந்த அறிவு தானே தெய்வம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்லாம் பாருங்க, அந்த அறிவே தெய்வம் என்று அறியாதவர்கள் தான் இருக்கிறாங்க. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகால், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதி இழிகால், எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்றோதி அறியீரோ. மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புதற்கோர் முறை காட்டவும் வல்லீரோ. சுத்த அறிவே சிவமென்று கூறும் ஸ்ருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ. ஒன்று பிரம்மம் உளது உண்மை, அஃது உன் உணர்வு எனும் வேதமெல்லாம் என்றும் ஒன்று பிரம்மம் உளது உண்மை அஃது உணர்வெனக் கொள்வாயே. அப்படி நான் ஷார்ட்டா ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். அறிவே தெய்வம் அப்படின்னு பாரதியாருடைய பாடல். இதை கேளுங்க எப்படி இருக்கு. அந்த காலத்துல சொல்லிட்டார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அப்ப அவர் சொன்னதையே இன்றைக்கு வரைக்கும் நம்ம நடைமுறைப்படுத்தல. இப்ப நம்ம படிச்சு மட்டும் நடைமுறைப்படுத்த போறோமா? டைம் பாஸ் தான் இதெல்லாம். வீட்டுல போர் அடிக்கிறதுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து ஏஜ் ஆயிட்டா என்ன பண்றது, டைமே போக மாட்டேங்குது. சினிமாவுக்கு போகலான்னா பணம் செலவாகுது. இன்னைக்கெல்லாம் சினிமாவுக்கு போகணும்னா 1000 ரூபா வேணுமா இருக்கு. சரி, எங்கேயாவது சச்சங்க எவனாவது பேசிட்டு இருப்பான், போய் கேட்டு வருவோம். அல்லது எங்கேயாவது டைம் பாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது இந்த ரெக்ரிகேஷன் கிளப் இருக்கான்னு பாருங்க, அங்கே வேணா நான் மேட்ச் விளையாட வந்துடுறேன். கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. வசதியானவங்க என்ன பண்றாங்கன்னா, வயசானவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டென்னிஸ் கிளப்பு அப்புறம் இந்த ரெக்ரியேஷன் கிளப் சீட் ஆடுறது இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா பணம் இருக்கு, அதனால அங்க டைம் போயிடும். பணம் இல்லாதவங்க அங்க போக முடியாது. அப்ப ஏதாவது ஒரு நாடகம் நடக்குதா சர்ச்சங்க நடக்குதா இங்க வந்துடுறது. ஆனா இதனுடைய பர்பஸ் என்ன, யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா பயன்படுத்தி இருந்தா எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கும் இந்த உலகத்துல. யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகம் எப்படி மாறி இருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னப்பட்ட விஷயமும் இன்றைய வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கல, இப்ப வர்றவங்களும் புரிஞ்சுக்கல, பாரதியார் பீரியட்லயும் புரிஞ்சுக்கல, இனிமேலும் புரிஞ்சுக்குவாங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப ஏன் இது வந்து இத்தனை பேரும் புரிஞ்சுக்கல, ஆனா ஏன் பாரதியார் வராரு, ஆதிசங்கரர் வராரு, வித்யாரண்யர் வராரு, எத்தனையோ பேர் வராங்க? யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி தேடுவான் இல்லையா, அவனுக்காக வராங்க. விஷயம் இவ்வளவுதான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எத்தனையோ கோடியில் ஒருவன் அந்த உண்மையை உணரணும்னு ஆசைப்படுவான், அவனுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்கு யாராவது ஒருத்தர் சொன்னா தானே அவனுக்கு தெரியும்னு, அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அந்த மாதிரி கோடியில் ஒருவனுக்கு அவர்கள் அத்தனை பேர் வந்தா தான் அவன் வந்து அந்த இடத்தை அடைய முடியும். அப்ப அதுக்கான குருமார்கள் வந்து இப்படி பல வடிவங்கள்ல இந்த உலகத்துக்கு வராங்க. அப்ப இதுல இருந்து அந்த இயற்கை என்ன பண்ணுது பாருங்க, அழகா வடிவமைக்குது. தன்னை தான் பார்க்கின்ற ஊடகம் எல்லாவற்றிலும் முடியாது, தனக்கான பிரத்யேக தகுதி வாய்ந்த பாத்திரம் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்குது, அதில் பிரகாசிக்குது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்துல உயர்ந்த ஞானிகளாக நம்ம பார்க்க முடியுது. அப்ப அது எத்தனை பேரா இருக்க முடியும், கோடியில் ஒருத்தர் தான். அவங்கதான் இந்த உலகத்தால பாராட்டப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம பாப்புலாரிட்டி அவங்களை பாக்குறோம். ஆதிசங்கரும் நம்ம பாப்புலாரிட்டியா பாக்குறோம், அப்புறம் புரிய வித்யாரண்யரும் நம்ம பாப்புலாரிட்டியா பாக்குறோம், பாரதியாரையும் நம்ம பாப்புலாரிட்டியா பாக்குறோம். அப்ப அந்த பாப்புலாரிட்டி எல்லாம் எப்ப வந்தது, அவங்க வாழும் காலத்துல வரவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க வாழும் காலத்துல அவங்க மதிக்க கூட இல்லை எவனும். பாரதியார் வாழ்ந்த காலத்துலயும் எவனும் மதிக்கல, ஆதிசங்கர் வாழ்ந்த காலத்துலயும் எவனும் மதிக்கல, வித்யாரண்யர் வாழ்ந்த காலத்துல எவனும் மதிக்கல. அதுக்கு பின்னாடி வந்த ஜென்ரேஷன் தான் மதிக்கும். அதே மாதிரிதான் இன்றைய குருமார்களுடைய நிலையும், இன்றைய குருமார்களுடைய நிலையும் அதே தான். இன்றைய குருமார்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுத்தாலும் இந்த உலகம் மதிக்காது. ஆனா இவர்கள் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எதிர்காலத்துல வருகின்ற உலகம் மதிக்கும். அப்ப இவர்கள் போற்றப்படுவார்கள், வரலாற்றுல பெயர் பெறுவார்கள், அப்போ அவர்களுடைய புத்தகங்களுக்கு அவர்கள் பயன்படுவார்கள். அப்படிதான் இந்த உலகம் வந்து வாழையடி வாழையா குரு சிஷ்ய பரம்பரையா வந்துகிட்டே இருக்கே தவிர, அவர்கள் வாழும் காலத்துல யாரும் மதிக்கவே இல்லை. பாரதியார் எல்லாம் வந்து சாதாரணமா கஷ்டப்பட்டு செத்தாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடுரோட்ல வச்சு கஷ்டப்படுத்தினாங்க. ஏன்னா அவரெல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் உயிர் விடும்போது அவர் அப்படியே அந்த ஊர் கிராமத்திலே ஒரு 10 பேர் தான் நின்றுட்டு இருந்தான். அவ்வளவுதான் அவருடைய டெத்துக்கு வந்த கூட்டமே. அப்படிதான் கூட்டமே இருக்கும், அவ்வளவுதான். மகான்கள் வாழும்போது யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அவர் இறந்த பிறகு இந்த ராமகிருஷ்ண பரம்பரையுடைய சொற்பொழிவை விவேகானந்தர் உலகம் பூரா எடுத்துட்டு போன உடனே என்னாச்சு, இன்னைக்கு வேர்ல்டு வைடு ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. ஆனா அந்த ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் தான் அத்தனை சுகபோகங்களும் அனுபவிக்கிறாங்க. ஆனா அத்தனை விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்த அந்த ராமகிருஷ்ணரும் பரிதாபமா இறந்தார். அப்ப இதுதான் மகான்களுடைய நிலைமை, வாழும் காலத்துல அப்படிதான் இருப்பாங்க. அது எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதான் மாயையினுடைய விளையாட்டு. மாயை வந்து இப்படிதான் விளையாடும், அதாவது வேல்யூ காட்டாது, வேல்யூவை காட்டவே காட்டாது, அதை மறைச்சிடும். பிரம்மத்தையே மறைச்சுக்கிட்டு இருக்காமா? அப்ப பிரம்மத்தையே மறைக்கிற அது வந்து ஞானியை மறைக்கிறது பெரிய விஷயமா? சர்வசாதாரணமா மறைச்சிடும். அப்ப வந்து ஒவ்வொருத்தரும் அதை உணர்றதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கணுங்க. அதுக்குத்தான் இங்க யுக்தின்னு பேரு. அதாவது சாஸ்திரம் மட்டும் இருந்தா போதாது, யுக்தியும் வேணும். அந்த யுக்தி மட்டும் இருந்தா போதாது, அது அனுபவத்துக்கு வருமாங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் நம்ம முன்னேற முடியும் என்பதை இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாவே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம 140வது ஸ்லோகத்துல மீண்டும் பாக்குறோம், மாயாத்வமேவ நிச்சயமிதி சேத்து தர்கி நிச்சினு லோக பிரசித்த மாயாயா லட்சணம் ததீட்சதாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, மாயையின் உண்மையான இயல்பை உறுதியாக அறிய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சீங்கன்னா, முதலில் உலகத்தின் பொதுவாக அறியப்பட்ட மாயையின் இலக்கணத்தை ஆராய்ந்து பார் அப்படின்னு அருமையா ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, மாயாத்வமேவ நிச்சயம், மாயை பற்றி குழப்பமாக புரிந்து கொள்ளக்கூடாது, அதை உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தத்தில் சொற்களும் மிக துல்லியமாகவே பயன்படுத்தப்படுகின்றன. அதை இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, தர்ஹி நிச்சினு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. தர்ஹி நிச்சினு அப்படின்னா ஆராய்ந்து பார் என்று ஆசிரியர் மாணவனை ஊக்குவிக்கிறார். ஏனென்றால் வேதாந்தம் என்பது கண்மூடித்தனமாக நம்ப சொல்வது கிடையாது. இப்படித்தான் கடவுள், இப்படித்தான் நீ போகணும், இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு போலித்தனமான ஒரு விஷயத்தை வேதாந்தம் எப்பயுமே கொடுக்காது. ஏன்னா நீங்க மற்ற சமயங்கள் மதங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள உங்களை அமைத்திடும், போட்டு அழுத்திடும். வேதாந்தத்தை தவிர வேற நீங்க எந்த டாபிக்குள்ள வேணா போங்களேன், சைவ சமயத்துக்கு போங்க, வைணவ சித்தாந்தத்துக்குள்ள போங்க, சாக்தம் கௌமாரம் கானாபத்தியம் அல்லது மதம் கடந்து போங்க, ஏதேனும் ஒரு விஷயத்துல மாட்டிக்குவீங்க. ஆனா வேதாந்தம் மட்டும் என்ன சொல்லும்னா, எதையுமே கண்மூடித்தனமா நம்ப கூடாது. வேதம் என்ன சொல்லுதுங்கிறத தெளிவா படிக்கணும், ஸ்ருதியினுடைய உண்மை நிலை உணரப்பட வேண்டும், அதை யுக்திபூர்வமாக ஆராயப்பட வேண்டும். ஏன்னா அப்படியே கற்றதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த கற்ற விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு யுக்திபூர்வமாக ஆராய்ந்து பார்த்த பிறகு அது நமக்கு அனுபவத்துக்கு வருகிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது அனுபவத்துக்கு வந்தா மட்டும்தான் அது உண்மை. அப்ப இந்த மூன்றும் டேலி ஆகணும், ஸ்ருதி யுக்தி அனுபவம், இந்த மூன்றும் டேலி ஆகணும். அப்ப இந்த இடத்துல தர்ஹி நிச்சினுங்கிற வார்த்தை ஆராய்ந்து பார் என மாணவனை ஆசிரியர் ஊக்குவிக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. வேதாந்தத்தை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக ஆழ்ந்து ஆராய்ந்து பார் என்று சொல்ல வருகிறது. அப்ப லோக பிரசித்த மாயா அப்படிங்கிற வார்த்தையை போடுறார் இல்லையா, நேராக உபநிடதத்துக்கு செல்லவில்லை, முதலில் உலகத்தில் மாயை என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்க சொல்கிறார். அப்ப உலகத்தில மாயை என்றால் என்ன, மாயைனா என்ன, ஒரு மந்திரவாதி செய்யும் வித்தையை நாம் மாயை என்று சொல்கிறோம், அங்கு ஒன்று இருக்கிறது போல தோன்றுகிறது, ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. இந்த பொதுவான அனுபவத்திலிருந்தே வேதாந்தம் தன் விளக்கத்தை தொடங்குகிறது என்று பார்க்க முடிகிறது. ஏன் இந்த உலக பயன்பாட்டிலிருந்து எடுத்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறியாத ஒரு விஷயத்தை அறிந்ததன் மூலம் புரிய வைக்க வேண்டும், இதுவே வேதாந்தத்தின் கற்பித்தல் முறை. இதுதான் நான் நேற்று கூட சொன்னேன், வேதாந்தம் என்கிற ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி எப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட பொருத்தி பார்த்து உங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸியா இருக்கும். அது இல்லாத ஒரு விஷயத்த ஏதோ ஒரு குதர்க்கமாகவோ அல்லது அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது என்று ஒரு புத்தகத்தை தழுவியோ ஒரு விஷயத்தை சொன்னா அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த மாயாவி வந்து திடீர்னு ஒரு ரோஜா மலரை கொண்டு வரான், ஒரு பேனாவை கொண்டு வரான்னா ஆஹா ஓஹோ நல்லா கையை தட்டிக்கிட்டு அப்படியே அசந்து போவாங்க. ஆனா விவேகத்தால விழித்து கொள்ள விரும்புகின்றவன், அது எப்படி சாத்தியம், நானும் தான் கையாட்டுறேன் எனக்கே ரோஜா வரல, நானும் தான் கையாட்டுறேன் ஏன் எனக்கு பேனா வரல, அப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் அவங்ககிட்ட இருக்கு, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஆர்வத்தை கொண்டு அவன் தேடுறான் இல்லையா, அந்த தேடுதல் இங்கு உண்மையான அந்த யுக்திபூர்வமாக இருக்க வேண்டும். அப்ப அதனால அறிந்ததை கொண்டு அறியாத ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சி எடுக்கிறாங்க. இதுதான் வேதாந்தத்தினுடைய கற்பித்தல் முறை. அதனால முதல்ல லௌகீகம் சம்பந்தப்பட்ட உலக அனுபவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பேசப்படும், அதன் பிறகு யுக்தி, அதற்கு பிறகுதான் வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து எல்லாம் ஒவ்வொன்றா புரிய வைப்போம். அப்ப லட்சணம் அப்படிங்கிற வார்த்தை இங்க யூஸ் பண்றாரு, ஒரு பொருளை மற்றது விட்டதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு லட்சணம்னு பேரு. அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம். வேதாந்தம் அன்றாட வாழ்க்கையை மறுப்பது கிடையாது, அதையே ஆதாரமாக கொண்டு பரமார்த்த சத்தியத்தை புரிய வைக்க பார்க்கிறது என்பதாக நீங்க இங்க வேதாந்த சாஸ்திரத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப ஒரு ஓமானம் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து பூமி உரண்டை அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கும்? அந்த குழந்தைய வந்து ராக்கெட்ல ஏத்தி கொண்டு போய் அப்படியே சுத்தி காட்ட முடியுமா பூமி உரண்டைன்ட்டு? அது நடக்காது. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து பூமி உரண்டைன்னா முதல்ல என்ன பண்ணணும், ஒரு பூமி உரண்டை பந்தை எடுத்து கிளாஸ்ல வச்சு பார்க்கணும்னா இதுதான் பூமியோடைய வடிவம், இந்த மாதிரிதான் பூமி உரண்டை இருக்கும். பாரு இதுல மேப் இருக்கா, இதுல நிறைய தேசங்கள் எல்லாம் படம் வரையப்பட்டிருக்கா, இதை பாருங்க அப்படியே சுத்திரம் பாருங்க, இது இப்ப இந்தியா அப்படியே பாருங்க இந்த பக்கம் வருது அப்படின்னு ஒரு மெழுகுவர்த்தி பக்கத்துல ஏத்தி இதுதான் சூரியன் அப்படின்னு அந்த மெழுகுவர்த்தி பக்கத்துல வச்சிருவாங்க, அந்த பூமி உரண்டை அப்படியே சுத்துவாங்க. அப்போ இந்த பக்கம் பல வெளிச்சம் வருது, அந்த பக்கம் இருள் ஆயிடுச்சா? அப்ப என்ன காரணம், பூமி தன்னைத்தானே சுத்தும் போது இரவும் பகலும் வருது அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு பிராக்டிக்கலா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பூமி உரண்டை வடிவத்தை வச்சு பந்து மாதிரி அதை சுத்தி காட்டி பூமியை பற்றி விளக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா. இது மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு அறிந்து கொண்ட விஷயங்களாகிய இந்த மாயையை கருத்தில் வைத்தே வேதாந்தம் அதன் ஆழமான தத்துவத்தை விளக்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வித்யாரண்யர் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்ப இதுதான் வேதாந்தத்தினுடைய தொடர்பு. வேதாந்த ஸ்லோகம் சுத்தி யுக்தி அனுபவம் என்ற கற்பித்தல் முறையை நினைவூட்டுகிறது. இந்த தைத்திரிய உபநிடதத்திலே விசாரணை எப்படி இருக்கும்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் தைத்திரிய உபநிஷத்துல. பிரம்மம் சத்தியம், ஞானஸ்வரூபம் எல்லையற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த டைரக்டா சொன்னா புரியாது, அதை நம்முடைய நடைமுறை உலக வாழ்க்கையோட பொருத்தி புரிய வைக்க வேண்டும் என்று வேதாந்தம் விரும்புகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்துல, இந்த 140வது ஸ்லோகத்துல வித்யாரண்யர் நிரூபிக்கிறார் என்று பார்க்கிறோம். நாளை வகுப்புல 141 பார்ப்போம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.